தென்றல் ஜூன் 2010 ஹரிமொழி பகுதியில் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் எழுதியுள்ள கட்டுரை. பேராசிரியர் நினைவுகள். நயமெனப்படுவது யாதெனே. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையான மனம் இருக்கிறதா இல்லையா என்றுதானே இந்த பாடலை சுற்றிச் சுழலும் மகத்தான ஆராய்ச்சி. ஆசிரியருடைய கேள்விக்கு எதிர்பார்ப்புடன் கூடிய மௌனம் விடையாக இருந்தது. எங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் அது மனித உடலுக்கு பொது. அப்படியானால் ஆண்களுடைய கூந்தலுக்கும் இயற்கையான மனம் இருக்கத்தான் வேண்டும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையான மனம் இருக்கிறதா இல்லையா என்று ஆராய முற்படுவதே பொருத்தமற்றதல்லவோ? ஆனால் இந்த பாட்டு என்னடான்னா இயற்கை மனம் உண்டு என்பதை போன்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லவா இருக்கிறது? அவரிடம் இருந்த ஆச்சரியமான வழக்கம் என்னவென்றால், அவருடைய பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய வேறுபாடு எதுவும் இருக்காது. நான் நடைய சொல்லவில்லை, வந்தாச்சே என்று சொல்வதற்கு மாறாக வந்தாயிச்சே என்று சொல்வதை பற்றி நான் இப்போது பேசவில்லை. அவர் பேசுவதற்கு தெரிந்தெடுக்கும் சொற்கள் எழுதும் போது ஒருவர் எவ்வளவு கவனமாக தேர்ந்தெடுக்கிறாரோ அவ்வளவு கவனமானதாக இருக்கும். இயற்கை மனம் உண்டு என்பதை போன்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த பாடல் இருப்பதாக அவர் விவரித்த ஒன்றே போதுமானது. இதுதான் முடிவு என்று தீர்மானம் எதையும் ஏற்படுத்தி விடாமல் அந்த பாடல் இயங்குகிறது. எனக்காக சொல்ல வேண்டாம், மயில் போன்ற சாயலையும் பச்சரிசி பல்லழகையும் கொண்ட இந்த பெண்ணுடைய கூந்தலுக்கு இணையான மனமுள்ள பூவை நீ இதுவரையில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்திருக்கிறாயா என்று வண்டே கேட்கிறான். உண்மையில் வண்டிடமா பேசுகிறான்? பக்கத்தில் இருக்கும் மனைவியின் காதில் விழும் அளவுக்கு அருகில் நின்று கொண்டு வண்டிடம் பேசுவது போல் பாசாங்கு செய்கிறான். என்ன உன் கூந்தல் இவ்வளவு மனமுள்ளதாக இருக்கிறதே என்று மனைவியிடம் நேரடியாக பேசி கொஞ்சாமல் வண்டிடம் என்னவோ பெரிய ஐயத்தை எழுப்பி அதற்கு தீர்வு காண புகுவது போல பாவனை செய்கிறான். இவ்வளவுதானே பாடல் சொல்ல வருவது? ஆசிரியர் கேட்டார். என்ன பதில் சொல்வது? யாருக்கும் தெரியும் விழை யார் அறிந்திருந்தார்கள்? அவர் எங்கே எதை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அதிகபட்சம் புன்முறுவலை தவிர எங்களிடம் வேறு என்ன விடை இருந்திருக்க முடியும்? டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ், உளவியலாளர்கள் இயர்ஷாட் என்றொரு உத்தியை பற்றி பேசுவார்கள். யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடம் பேசாமல் அவருடைய காது பட இன்னொருவரிடம் சொல்வது போன்ற பாவனைக்கு அப்படி பெயர். வண்டுக்கு சொல்வது போல அவளுக்கு கேட்கும்படியாக அவளை புகழ்வது. இதுதானே அன்று செண்பகுமாறனுக்கு எழுந்த ஐயத்துக்கு விடையாக சொல்லப்படும் இந்த பாடலின் பின்புலம். ஐயா, புலவர்களை அழைத்து பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டா என்று ஒரு மன்னன் கேட்கிறான். புலவர் அழகான ஒரு பின்புலத்தை கற்பனை செய்கிறார். பாடலில் இடம்பெறும் ஆண் அந்த பெண்ணிடம் நேரடியாக உன் கூந்தல் என்ன இப்படி மணக்கிறதே என்று சொல்லாமல் ஒரு வண்டை அழைத்து நீ எத்தனை பூக்களை உன் ஆயுளில் மோந்திருப்பாய், எவ்வளவு பூக்களில் அமர்ந்து தேன் உறிஞ்சியிருப்பாய், எங்கே சொல் பார்ப்போம், எனக்காக சொல்ல வேண்டாம், உண்மையாக சொல். இவளுடைய கூந்தலுக்கு இணையாக மனம் வீசும் மலர் எதுவும் உலகில் எங்கேயும் இல்லைதானே என்று கேட்பதாக பாடலை அமைத்தார். புலவர் எது பற்றி இவ்வாறு சுற்றி வளைத்து சொல்கிறார் என்பது மன்னனுக்கு புரிந்துவிட்டது. ஐயம் தீர்ந்தது என்று மகிழ்ந்தான். விஷயம் அங்கேயே முடிந்து விடுகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கும் போதுகளில் காதல் வசப்பட்ட நேரங்களில் பல இல்லாததுகள் இருப்பவை போல தோன்றும் தான். மனைவியுடன் தனிமையை நுகர்பவனுக்கு அனுபவிப்பவனுக்கு அவளுடைய உடல் மணக்கும். குரலோ என்றால் குயிலையும் சரஸ்வதியின் வீணையையும் காட்டிலும் இனிமையாக கேட்கும். இதழ்களோ என்றால் பாலோடு தேன் கலந்ததை போல் சுவைக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கும் போதுகளில் காதல் வசப்பட்ட நேரங்களில் பல இல்லாததுகள் இருப்பவை போல தோன்றும் தான். மனைவியின் தனிமையை நுகர்பவனுக்கு அனுபவிப்பவனுக்கு அவளுடைய உடல் மணக்கும். குரலோ என்றால் குயிலையும் சரஸ்வதியின் வீணையை காட்டிலும் இனிமையாக கேட்கும். இதழ்களோ என்றால் பாலோடு தேன் கலந்ததை போல் சுவைக்கும். தொடுவதோ சொல்ல உண்ணாத இன்பத்தை ஏற்படுத்தும். உண்டா இல்லையா? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உள அப்படிங்கிறாரே வள்ளுவர். இதைத்தானே சொல்ல வருகிறார், பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையிறு ஊரிய நீர் என்று அவளுடைய எச்சின் பாலையும் தேனையும் கலந்ததைப் போல் இனிக்கிறது என்கிறாரே. நிஜமாகவே எச்சில் இனிக்குமா? அப்படி இனிக்கும் என்றால் ஒரு கோப்பை நிறைய அந்த அம்மாவை எச்சில் துப்பச் சொல்லி, இந்தாப்பா நீதானே பாலையும் தேனையும் கலந்ததை போல இருக்கிறது என்று சொன்னாய், இந்தா இதை பருகு என்று சொல்ல புகுந்தால் அடிக்க வரமாட்டானா அந்த மனுஷன்? நிறுத்தினார். சுற்றிலும் பார்த்து சிரித்தார். சுற்றிலும் இருந்தவர்களில் ஓரிருவர் மட்டுமே திருமணமானவர்கள். பரவாயில்லை, இதையெல்லாம் 15 வயதுக்குள்ளேயே யாரும் கற்றுத்தராமலேயே அறிந்து விடுவீர்கள் தானே? சொன்னா ஒண்ணும் தப்பில்லை. இப்படிப்பட்ட நெருக்கமான நேரங்களில் எச்சிலும் இனிக்கும், கூந்தலும் பணக்கும். மன்னன் சண்பகமாறன் அன்று தன் தேவியுடன் அப்படி நெருக்கமான நிலையில் இருந்தான். ஆகவே அவனுக்கு தன்னுடைய தேவியின் கூந்தல் மணப்பதை போன்ற எண்ணம் ஏற்பட்டது. எண்ணம் என்ன எண்ணம், மணக்கிறது என்று சத்தியம் பண்ணவே அவன் தயாராக இருந்திருப்பான். இதைத்தான் இறையனார் குறிப்பாக உணர்த்துகிறார். நெருக்கமான நேரத்தில் அவனுக்கு அவளுடைய கூந்தல் மணக்கும். ஐம்புலன்களாலும் தனித்தனியாக ருசித்து அனுபவிப்பதற்கு அவனுக்கு அவளிடம் ஏதேனும் ஒன்று ஒவ்வொரு புலனுக்கும் உரியதாக இருக்கும். இது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமே உரியது. அந்த நேரத்தை கடந்துவிட்டால் அதது அததற்கான இயற்கையான தன்மையுடன் தான் தோன்றும். இதை இந்த அளவில் புரிந்து கொண்டு இத்துடன் நிறுத்த வேண்டும். இதுக்குள்ள பயாலஜி பார்க்க கூடாது. இப்படி பயாலஜி பார்க்க தொடங்கித்தான் நக்கீரருக்கும் இறையனாருக்கும் நடந்ததாக சொல்லப்படும் கோபமான உரையாடல்களும் அறிவினால் அளந்து பார்த்து அறிய முடியாத விடைகளும் உத்தம ஜாதி பெண்களுக்கும் உமையம்மைக்கும் மட்டும் கூந்தல் இயற்கையிலேயே மனமுள்ளதாக விளங்கும் என்று பொய்யான போலி சமாதானமும் உண்டாகின. நம்ம இலக்கியமே இப்படித்தான். பழைய இலக்கியம் முழுக்க இப்படி எசோட்ரிக் ரக விளக்கங்கள் ஏராளமாக மண்டி கிடக்கின்றன. அவற்றில் ஒரு உதாரணமாகத்தான் இந்த பாடலை எடுத்துக்கொண்டோம். இந்த பாடலை நக்கீரர் கேட்டாராம். பெண்களுடைய கூந்தலுக்கு எப்படி இயற்கையான மனம் இருக்க முடியும் என்ற ஆட்சேபத்தை எழுப்பினாராம். எண்குணத்தான் என்று சிறப்பிக்கப்பட்டுள்ள இறைவனுடைய குணங்களில் அடங்கவே அடங்காததாகிய கோபம் இறைவனுக்கு எழுந்ததாம். அதுவும் எதற்கென்றால் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் இருக்க முடியாதே என்று நியாயமான கேள்விக்கு உடனே ஒரு அங்கம் குலுங்க அறிவாளில் நெய் தடவி பங்கம் படையிரண்டு கால் பரப்பி சங்கை கீழ் கீழ் என அறுக்கும் கீரனோ என் கவியை ஆராயும் உள்ளத்தவன். சங்கை அறுக்கும் குலத்தில் பிறந்து கீர் கீர் என்ற ஓசையோடு சங்கறுத்து வளை செய்யும் குலத்தில் பிறந்தவனாகிய கீரனா என் பாட்டில் குற்றம் கண்டவன் என்ற கோபமான வார்த்தை சங்கறுப்பதெங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் என்று இகழ்வதைப் போல் புகழ்வதாகிய ஒரு கேலி ததும்புவதான கேள்வி. இதை கேலி என்பதா அல்லது புகழ்ச்சி என்பதா? இறைவன் குலம் கடந்தவன் என்பது மெய்தானே? அப்படி ஒரு மெய்யான கேள்வியை நக்கீரர் கேட்டதும் இறைவன் என்ன செய்தார்? செவிவழி செய்திகளால் நிறைந்த பாடல்கள் என்ன சொல்லுகின்றன? எங்களுக்கு என்ன தெரியும்? அவர் சொல்லப்போவதை கேட்க தயாரானோம். ஹரிகிருஷ்ணன் தொடரும் பாட்டு.